SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
இந்தியாவில் இறைச்சிக்காக மாடுகள் கொல்லப்படுவதை தடுக்கும் நோக்கில் அல்லது கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய ஆணை ஒன்றை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது. இது மாட்டு இறைச்சியை யாரும் சாப்பிடக்கூடாது என்பதான ஒரு அறிவிப்பு என்று இதன் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். இது குறித்த ஒரு பரிமாற்றம் நிகழ்ச்சி. மாட்டு இறைச்சிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது குறித்த உங்கள் எண்ணம் என்ன என்ற தலைப்பில் நம்முடன் 4 பேர் கலந்து கொள்கின்றார்கள். பிரிஸ்பேன் நகரிலிருந்து 4EB தமிழ் ஒலியில் பணியாற்றும் சத்யா அவர்களும், பெர்த் நகரிலிருந்து தினகரன் அவர்களும், சிட்னி நகரிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் பஷீர் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சண்முக பிரியன் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். வணக்கம் சத்யா, தினகரன், சண்முக பிரியன், பஷீர்.
வணக்கம்
ரேசல்ன.
மாட்டிறச்சி விவகாரம், இது தொடர்பான உங்க என்ன என்ன கருத்து என்ன? சத்யா நீங்க சொல்லுங்களேன்.
மாட்டிறைச்சி அது உணவு பழக்க விளக்கத்தை பத்தி பேசுறதாதான் இருக்கணும். ஆனா வந்து இப்போ பாத்தீங்கன்னா அது ஒரு அரசியல் பிரச்சனையா, ஒரு மத பிரச்சனையா, சமூகம் சார்ந்த பிரச்சனையா, ஆரியமா, திராவிடமா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. தனி மனிதனுடைய உணவு பழக்க வழக்கம், அது வந்து ஒரு தனி மனித சுதந்திரம், அவங்களோட விருப்பத்துல மத்த யாருமே தலையிடக்கூடாதுன்றது என்னோட கருத்து.
சரி, தினகரன்.
மாட்டு பத்தி இப்போ ஒரு அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு ரொம்ப காலமா. இது இந்தியாவுக்கே தனித்து இருக்கக்கூடிய ஒரு பன்முகத்தன்மையை வந்து கேள்விக்குள்ளாக்கி இருக்கு. எதுலயோ ஒரு உணவு பழக்க வழக்கத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, ஒரு தனி மனிதனோட சுதந்திரத்தை வந்து கை வைக்கிற அளவுக்கு இது போயிருக்கு.
சரி, சண்முக பிரியன்.
இப்போ நம்ம நண்பர்கள் சொன்ன மாதிரி மாட்டிறைச்சி வந்து யார் என்ன சாப்பிடணும்னு அரசாங்கம் சொல்லுதுன்றாங்க, அது வந்து ஒரு தவறான கருத்து. சந்தைகளில் மாடை விற்பதற்கான ஒரு சில வழிமுறைகள் தான் வந்து மத்திய சர்க்கார் சொல்லி இருக்கிறாங்க. இறைச்சிக்காக பசுமாட்டை விற்க கூடாது, இறைச்சிக்காக உழவுல பயன்படுத்துற மாட்டை வந்து விற்க கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்களே தவிர முழு தடை எதுவுமே கிடையாது. மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு எங்கேயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லவே இல்லை.
இதையே மாட்டுக்கறி மட்டும் பேசுறீங்க, எல்லா மிருகங்களும் மிருகங்கள் தான். சோ அசைவம்னு பார்த்தா கோழி ஆடு எல்லாத்துக்குமே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சில மிருகங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து தடை பண்றதுன்றது எதனால?
அதனால ஆடு மாடு கோழி அப்படி எல்லாம் கொண்டு வரலாம்.
தாவரங்களுக்கு உயிர் இருக்கு.
அரசாங்கம் வந்து தடை பண்ணல, நேர்முகமா இதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அது அவங்களால அப்படி செய்ய முடியாது.
அது வந்து மாட்டுக்கு மட்டும் ஏன் சொல்லுவானே அப்படின்றதா என்னோட
கேள்வி. மாட்டுக்கு ஒரு சமூகத்துக்கு வந்து மாடு வந்து புனித பொருளா வந்து கருதப்படுது, அது உண்மைதான். ஆனா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் கொண்டுட்டு வரும்போது எல்லா மக்களுக்கும் பொதுவாதான் ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வராங்க. எல்லாரும் பயன்படணும், எல்லாருக்கும் வந்து அது
ஏற்புடையதாயிருக்கும். பொதுவானதுங்கிறத விட இது வந்து குறிப்பா இஸ்லாமியர்களை டார்கெட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் சொல்றீங்க. இது வந்து
தினகரன் சொல்றீங்க,
இஸ்லாமியர்களை மட்டும் கிடையாது,
இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்டவர்களையும் சேர்ந்து டார்கெட் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் அந்த மாட்டுக்கறி.
அரசியல் பிரச்சனை, இது வந்து அரசியல் பிரச்சனை. இதுல வந்து அரசியலை கொண்டு வரீங்க. அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டம் வந்து உழவுக்கு பயன்படுத்துற மாடு இன்னும் 10 வருஷம் எக்கனாமிக் வயபிலிட்டி.
அப்படி பார்க்கும் போது எத்தனை பேர் உழவுக்கு பயன்படுத்தின மாட்டை வித்தாங்க, எத்தனை பேர் பால் கறக்கக்கூடிய பசுமாட்டை எத்தனை பேர் வித்தாங்க?
பால் கறக்கக்கூடிய பசுமாட்டை யாருமே விக்கிறது கிடையாது.
பாலையார் செக் போஸ்ட்ல நின்னு பாத்தீங்கன்னா எத்தனை மாடுகள் உழவுக்கு பயன்படுத்துற மாடாகட்டும் பசுமாடாகட்டும் எத்தனை மாடு கேரளாவுக்கு கடத்தப்படுதுன்னு நீங்க போய் கோயம்புத்தூர் பார்டர்ல நின்னு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இல்ல செங்கோட்டையில போய் நின்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும்.
உழவுக்கு பயன்படுத்துற மாட்டை வந்து யாரும் விக்கிறது கிடையாது. இப்ப வந்து மாடு வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து பால் கறக்க முடியும். அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விவசாயி அந்த மாட்டை என்ன பண்ணுவான்?
அந்த இறைச்சிக்காக போற மாடை நீங்க வந்து நேரா எடுத்துட்டு போய் சந்தையில விற்க முடியாது. அதுக்கான ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. இந்த சர்டிபிகேட் வாங்கணும்.
இந்தியாவுக்கு ஒரு துளி கூட பொருந்தாத ஒரு வழிமுறைகள். அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்றதுக்குள்ள மாடல்ல அந்த மனுஷனே செத்து போயிடும்.
ஒரு அது ஃபாலோ இதுதான் நமக்கு வந்து பிரச்சனையே வந்து நம்ம எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா நமக்கு எல்லாமே நடக்கணும்னா எதுவுமே நடக்காது திரு பஷீர்.
உங்களுக்கு உதாரணம் சொல்றதா, இந்தியன் படத்துல டெத் சர்டிபிகேட் வாங்கிறதுக்கு மனோரமா கஷ்டப்படுவாள்ல, அது அதாவது
நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி வந்து மாடுகளை வந்து நீங்க அறுக்க முடியாது. அந்தந்த ஸ்லாட்டர் ஹவுசஸ்ல ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் பண்ண முடியும்னு. இந்தியாவில இன்னைக்கு தேதியில 3600 மட்டும்தான் லீகலி ஆத்தரைஸ்டு ஸ்லாட்டர் ஹவுசஸ். 30,000 மேற்பட்ட இல்லீகல் ஸ்லாட்டர் ஹவுசஸ் இருக்குங்க. இதுல வந்து எந்த கண்டிஷன்ல எந்த ஹைஜீன் முறைப்படி எப்படி அறுக்குறாங்கன்னு தெரியாது. நாளைக்கு மக்களுக்கு நோய் வந்து மக்கள் இறந்தாங்கன்னா ஒத்துப்பீங்களா? அப்போ
இல்ல, அணு உலைகள்ல இருந்து மற்ற பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு, முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு.
எத்தனை அணு உலை வெடிச்சது நீங்க சொல்லுங்க. கல்பாக்கத்துல அணு உலை இருக்கு. நான் பிறந்த காலத்துல இருந்து கல்பாக்க அணு உலை பாத்துட்டு இருக்கேன். அணு உலை எனக்காவது வெடிச்சதுங்களா?
இல்ல, விவசாய போராட்டத்துக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியல, ஒரு ஆக்ஷனே எடுக்க முடியல, பேச கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதுக்கு இப்ப கொண்டு வர்றாங்க?
மாடு இருக்க மாட்டோம், மாடுங்க குடும்பத்துல ஒரு நபரா கருதுறோம், மாட்டு பொங்கல் வைப்போம், மாட்டுக்கு பூஜை பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனா அதே மாடை அறுத்து தின்போம்.
அதே மாடை எப்ப அறுக்குறாங்க? எப்ப அறுக்குறாங்க? என்னமா அறுத்ததுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு ஓட விட்ட மாதிரி பேசுறீங்க? எப்ப அறுத்தாங்க?
போராட்டங்களுக்கு
பிறகு நடந்த சம்பவம், யாரெல்லாம் அதாவது யாரெல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு எதிரா இருந்தாங்களோ அவங்கதான் அவங்கதான் இந்த மாட்டுக்கறி கொண்டு வந்த சட்டத்துக்கு ஆதரவா இருக்காங்க.
இது வந்து உணவு சங்கிலி, இது உணவு சங்கிலி, இது வந்து உணவு சங்கிலிங்கிறது இயற்கை.
அவங்க கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் அஜெண்டா என்ன இருக்கோ, அவங்க கிட்டத்தட்ட வந்து 5 முறைகளுக்கு மேல இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து தடைப்பட்ட ஒரு இயக்கம். அவங்க சொல்ற ஒவ்வொரு வித
எனக்கு
அவங்க மூலம் விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கு. நீங்க வந்து விவசாயியா இருக்கணும், இன்னொரு விவசாயிக்கு தான் கொடுக்கணும், அதுவும் நீங்க மாட்டு அங்க டாக்டர்கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கணும். விவசாயியோட ஒரு நிலையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னாதான் அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறது தெரியும். விவசாயி வந்து இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரி ஒரு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இவங்க கொண்டு வந்தது வந்து அதான் நேரடியா அவங்களால நீ இதை வந்து பயன்படுத்த கூடாது, இறைச்சிக்காக அல்லது இதை விற்க கூடாது அப்படிங்கறத வந்து அவங்களால கவர்மெண்ட்னால சொல்ல முடியாது. ஆனா அதனாலதான் இவ்வளவு கான்கிரீட்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்து நீ இதெல்லாம் பண்ண விடாம மொத்தத்துல என்னன்னா மாடை வந்து அது இயற்கையாவே அழிஞ்சு போகணும், அல்லது அதை கொண்டு போய் யாருக்கும் சந்தையில வைக்க கூடாது. ரெண்டாவது வந்து இன்னொரு ஆட்களுக்கு யாருக்கும் கை மாத்தி அது போயிடக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க.
இல்ல, இவங்க இப்ப போட்டிருக்கிற சட்டம் எல்லாமே உள்ளூர் சந்தையை மட்டும்தான் தடுக்கிறதா இருக்குது. இதே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாம இருக்க போறாங்களா? அப்ப என்ன ஆகும்னா, இப்ப நடக்கிறது பூரா இப்ப ஃபுல்லா எக்ஸ்போர்ட் ஓரியன்டா தான் இருக்க போகுது. அவங்க இப்ப வழிவகை பண்றது எக்ஸ்போர்ட்டுக்காக தான்.
இந்தியால இருக்கிற 3,000 லீகல் ஸ்லாட்டர் ஹவுசஸ்ல மெஜாரிட்டியா கறிக்காக பயன்படுத்துற மாடுகள் எல்லாமே வந்து எருமை மாடுகள் இனத்து சேர்ந்தது, பசு மாடுகள் கிடையாது. போய் என்ன கவர்மெண்ட் ஆர்டர் சொல்லிருக்காங்கன்றத பாருங்க. காளை மாடுகள், விவசாயத்துக்கு பயன்படுத்துற காளை மாடுகள், இனவிருத்திக்கு காளை மாடுகளோட பங்கீடு ரொம்ப முக்கியம். அதனால காளை மாடுகளும் பசு மாடுகளும் இறைச்சிக்காக விற்பதை மட்டும்தான் வந்து அரசாங்கம் தடை செஞ்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க.
அப்ப நீங்க இத்தனை டன் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த ஆலையில இருந்து வெறும் எரும மாடு மட்டும்தான்?
இல்ல இல்ல, வெறும் எரும மாடு இல்ல, மெஜாரிட்டி 90% வந்து எருமை மாட்டு கறி தான் போகுது.
அப்போ இது வந்து இப்ப நீங்க சொல்றது உண்மையா இருந்தாக்கா, அவங்க லேபிள் அந்த மாதிரி இது எரும மாட்டு கறி கறி தான் அப்படின்னு அவங்களால டிக்ளேர் பண்ண முடியுமா? இத வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இது. இவங்க பிஜேபி கவர்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி பண்ணாக்கா முஸ்லீம்களுக்கு பாதிப்பு. நாங்க அதாவது கறி சாப்பிடக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களோ இஸ்லாமியர்களோ இந்த மாதிரி கறி தீங்காம செத்து போயிட போறது இல்ல.
இல்ல
இல்ல இல்ல இல்ல, இவங்களுடைய டார்கெட்டே அதுதான். ஏன்னா
ஒரு
சரிங்களா. அதை தவிர வந்து பால்
தினகரன் இது வந்து நம்மளே ஒருத்தர் கொல்லப்பட்டு கூட அர்த்தம் மேல பழிய போடலாம். சும்மா சொல்றது வந்து எது வேணாலும் சொல்லலாம். இவர் அடிச்சு கொண்டுட்டாரு, ஒரு மாட்டுக்காக
போடுறாங்க. இது வந்து வெறும் ஒரு மதத்தை தூண்ற மாதிரி ரெண்டு சைட்லயுமே, அது வந்து அது யாரா இருந்தாலும் சரி, இந்துவா முஸ்லீமா அப்படிங்கறத பத்தி இல்ல. பட் இந்த மாதிரி சோசியல் மீடியால போடுறதெல்லாம் ரொம்பவே தவறான ஒரு இதுதான் எடுத்துட்டு போறாங்க.
அப்படியே மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாலும் மாநில அரசாங்கத்துக்கு எல்லா மாநிலத்துக்குமே வந்து உரிமை உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கும் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரலாம் வரக்கூடாது அப்படின்னு இருக்கு. இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையா வாழ்ற காஷ்மீர் மாநிலத்திலேயே தடை இருக்குது. அதுக்கு வந்து மத்திய சர்க்கார் எதுவும் பண்ணலையே. மத்திய சர்க்கார் சொல்லி அந்த மாநில சார்ந்த அரசாங்கம் தானே பண்ணிருக்காங்க.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. மாட்டு இறைச்சி விவகாரமாயிருப்பது குறித்த ஒரு விவாத மேடை. இந்த பரிமாற்றம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பவர்கள் பிரிஸ்பேன் நகரிலிருந்து 4EB தமிழ் ஒலியின் சத்யா, பெர்த் நகரிலிருந்து தினகரன், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சண்முக பிரியன், நாம் தமிழர் கட்சியின் பஷீர் ஆகியோர்.
மாட்டிறைச்சி வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் மதம் சார்ந்தவங்க சாப்பிடலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவோ புராணங்கள் சொல்லுது, ஆதி காலத்துல இருந்தே எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்காங்க.
இலக்கியங்கள் சொல்லுது சங்க காலத்துல சாப்பிடுறாங்க, எதுவுமே தப்பு கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மாட்டு இறைச்சிக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும்னு மட்டும்தான் அரசாங்கம் சொல்லி இருக்குது. நீங்க அதை எதையுமே
பார்க்காம ஒழுங்குமுறைதான் இதுக்கு முக்கியமான காரணம். சண்முக பிரியா நீங்க சொல்றீங்களே ஒழுங்குமுறைதான் காரணம்னு. அப்ப அந்த மாதிரி ஸ்லாட்டர் இதை கட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? கவர்மெண்ட்டுக்கு தானே இருக்குது.
எங்க கட்டி கொடுக்க அதுதான் 3,100 லீகல் ஸ்லாட்டர் ஹவுசஸ் இருக்கே, அதை விட இல்லீகல்னா எனக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிற வேலை ஏன் பண்றீங்க நீங்க?
மாட்டுக்கு முதல்ல ஐடென்டிபிகேஷனுக்கான ஒரு கார்டு இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்னோட மாடுதான் அப்படிங்கறதுக்கான ஒரு நகல் அவங்ககிட்ட ஒரு சர்டிபிகேட் வேற இருக்கணும். மூணாவது, விற்கக்கூடிய ஆள் வந்து விவசாயியா இருக்கணும். விவசாயம் சார்ந்த இன்னொரு விவசாயிக்கு தான் விற்க முடியும், தனியா வேற யாருக்கும் அதை விற்க முடியாது.
சாதாரண விவசாயி கிட்ட விற்க முடியாத மாடு என்ன செய்வீங்க?
எந்த விவசாயிக்கு இந்த சர்டிபிகேட்டோட இருக்காருன்னு நீங்க ஒரு ஆளா காட்டுங்க சொல்லுங்க.
அவங்க கேட்டாங்க, சத்யா கேட்டாங்க, உழவுக்கு பயன்படுத்தாத மாடுன்னு. அஞ்சு சர்டிபிகேட் சொல்லி இருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து வெட்டினரி டாக்டர் ஃபிட் ஃபார் ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த மாடுகளை இறைச்சிக்கு தாராளமா அவங்க விற்கலாம், அவங்க அது இறைச்சி கூடத்துக்கு அனுப்பலாம், எல்லாமே பண்ணலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றது முறையா படிங்க. இந்த சர்டிபிகேட் ஏன் உங்களால போய் என் மாடு வந்து 10 வருஷமா வயல்ல இருக்கு, இதுக்கு மேல என் மாடால வந்து உழவுக்கு பயன்படுத்த முடியாது என் மாட்டை அப்படின்னு
வந்து மோகன் பகவத் வந்து சொல்றாரு. பசுவதை சட்டத்தை வந்து கொண்டு வரணும்னு சொல்றாரு.
உங்க பிரச்சனை வந்து இப்ப இங்க வந்து ஒரு கட்சியை பத்தி, ஒரு இயக்கத்தை பத்தி விவாதிக்கிறீங்களா, மாட்டு இறைச்சி பத்தி விவாதிக்கிறீங்களா?
இதே விவசாயிகள் கஷ்டப்பட்ட போது, போராட்டம் நடத்தின போது ஏன் அவங்கள்ட்ட கூட வந்து எதுவுமே பேசல?
சுகாதார முறைப்படி வெட்டினரி டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கி இந்த மாடு வந்து உழவுக்கு பயன்படாது, இந்த மாடு வந்து இதுக்கு மேல வந்து கறவை மாடு கிடையாது, இந்த மாடால வந்து கருத்தரிக்க முடியாது, தெளிவா சொல்லிருக்காங்க. கருத்தரிக்க கூடிய மாடுகள், பிரெக்னண்டா இருக்கிற மாடுகளும் சரி, 3 மாசத்துக்கு கம்மியா இருக்கிற கன்று குட்டிகளோ மாடுகள் எதுவா இருந்தாலும் இறைச்சிக்காக வெட்டுறதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
ஏன் இந்த ஒரு வித மிருகம் மட்டும்? அதுதான் எங்களோட க்வெஸ்சனே. இப்போ
இப்போ வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது இந்த விஷயம் தான். நம்ம அதை பத்தி மட்டும்தான்
இந்த பீரியட்ல இப்ப ஏன் சொல்லணும் அது?
மாடுகளே புனிதமாகவும் மாட்டு மூத்திரத்தை புனிதமாகவும் குடிக்கக்கூடிய உங்களுக்கு மாடுதான் முக்கியம் மனுஷனை விட.
ஏன் அப்ப வந்து இவங்க வந்து எதுவுமே வந்து மத்த இறைச்சிக்கு எதுவுமே தடை வரலையே? ஏன் வந்து ஒரு பன்றி கறியோ எதையோ சாப்பிட்டு போலாமே?
ஆமா, அதுதான் சொல்றேன். அதான், அதாவது அவங்க ஒரு சாராரை திருப்திப்படுத்துவதற்காக, ஒரு சாராரை திருப்தி கோமாதான் எங்கள் குளமாதான் சொல்லக்கூடிய ஒரு சாராரை திருப்திப்படுத்துவதற்காக போலப்புற சட்டம்.
இது வந்து தேவையில்லாத
இல்ல 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 இதான் உண்மை. இது இதெல்லாம் நடக்கும். பிஜேபி ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நடக்குங்கிறது எல்லாமே தெரியும். முன்னாடி நிறைவாக என்ன சொல்றீங்க?
இதுக்கு முன்னாடியே சொன்னபடி நான் சொல்றது வந்து RSS ஓட ஒரு ஹிடன் அஜெண்டா அப்படி கூட இல்ல. அது வந்து ஓபனா தெளிவாவே அவங்களோட வெப்சைட்லயும் இருக்கு, பிஜேபியோட வெப்சைட்ல போட்டிருக்காங்க. நம்ம முதல்ல சொன்னபடி ஒட்டுமொத்த கிராம பொருளாதாரங்கிறதே வந்து மாட்டை மையப்படுத்திதான் இருக்கு. சரிங்களா, இப்ப கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற இந்த தடை மூலமா மூக்கணாங்கயிறு போடக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட தடைகள் இருக்கு, பெயிண்ட் அடிக்க கூடாது, என்னென்னமோ அதுல விஷயங்களை கொண்டு வராங்க. அப்போ சாதாரணமா மாடை வச்சுட்டு இருக்கிற ஒரு விவசாயி வந்து என்ன நினைப்பாருன்னா, இவ்வளவு நாளா இது நம்மளுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு மாடை இப்ப வந்து ஒரு நமக்கு தலை சுமையா இருக்குங்கிறதா ஒரு விவசாயியோட நிலையா இருக்க முடியும்.
நான் மாட்டிறைச்சி பத்தி இப்ப என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு திசை திருப்புறதுக்கான ஒரு முயற்சியா தான் நான் நினைக்கிறேன். இது இத வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக்கி மற்ற முக்கியமான பிரச்சனைகளில் இருந்து மக்களோட கவனத்தை திசை திருப்புறாங்க. நாட்டுக்கு முன்னேற்றக்கூடிய எந்த ஒரு செயல்களுமே செய்யாம இப்ப பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தினாங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அதிலெல்லாம் விட்டுட்டு இதை வந்து ஒரு பிரச்சனையா மாத்தி ஒரு மத பிரச்சனையாவோ இல்ல திராவிடம் ஆரியம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையா கொண்டு போயிட்டு இதை வந்து திசை திருப்பி மக்களோட மனசுல இதை கொண்டு வர்றாங்கன்றதுதான் என்னோட ஒப்பீனியன்.
இதுவும் வர்ணாசிரம கொள்கையை அடிப்படையாக கொண்டதுதான் என்னுடைய கருத்து. அதாவது அவங்களுடைய பாலிசி படி பசுமாடு வந்து பாப்பனர்கள், காளை மாடுகள் வந்து தேவரு வெள்ளாளரு அந்த மாதிரி, எனக்கு ஜாதி பத்தி தெரியாது, அந்த மாதிரியான இதுவங்கள். எரும மாடு வந்து தாழ்த்தப்பட்டவர்கள். அந்த வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த இந்துக்கள் பாப்புனர்கள் இப்ப எடுசி எப்படி பண்ணுவாங்கனாக்கா, சைவம் சாப்பிடக்கூடியவங்க நேரடியாக நீ அசைவம் சாப்பிடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் இது வந்து நல்லதல்ல, இது வந்து நம்மளை நம்ம தெய்வம் மாதிரி பார்க்குறோம் ஏன்னா அப்படிங்கிற மாதிரி கன்வின் பண்ணி நடுநிலையாக உள்ளவங்களை வந்து மாடை மட்டும் தவிர்த்துட்டு பாக்கியை சாப்பிட வச்சு அதுக்கு தாழ்த்தப்பட்டவர்களை அவங்களுக்கு எதிராக கொண்டுகிட்டு வரக்கூடிய சூழ்ச்சி தான் இது. இது எல்லாமே
நாங்கள் போடக்கூடாது, பெயிண்ட் அடிக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு நேற்று வந்த சட்டம் இல்லை, 1950 வந்த சட்டம் இது. எந்த ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, மாட்டுக்கு முன்னாடி எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது 1950 வந்த சட்டம். இந்த May 26 போட்ட சட்டத்தில் அது கிடையாது. விவசாயிகள் போராட்டம் அரசாங்கம் கேட்கலன்னு அது வந்து மாநில அரசாங்கத்துக்கு வர வேண்டிய விஷயங்கள். அது வந்து அவங்க எதுக்கு மத்திய அரசாங்கத்தை கொண்டுட்டு போனாங்கிறது விஷயம் தெரியாமையே வந்து மீடியால எவ்வளவு நியூஸ் போயிட்டு இருந்தது. அது வந்து ஒரு தவறான காரணம். நீங்க வந்து திசை திருப்பீங்க. இது வந்து திராவிடம் ஆரியம் இதை பத்தி எல்லாம் அவங்க பேசினாங்க, வேலையே இல்லை. கவர்மெண்ட் தெளிவா சொல்லியிருக்காங்க, மாட்டு இறைச்சிக்கான ஒரு சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. இனத்தை காப்பாத்தணும்னா யாரு வேணாலும் எப்ப வேணாலும் பேசலாம். இதுல கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா வழிமுறையும் ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட்ல சர்டிபிகேட் வாங்கி ஃபிட் ஃபார் ஸ்லாட்டர் அப்படிங்கிற எல்லா மாடையும் இறைச்சிக்கு அனுப்பாம மாடுகளை கஷ்டப்படுத்தாம பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி ஆஃப் அனிமல் ஆக்ட் அதன்படி எல்லாத்தையும் செய்யுங்க. மாட்டு இறைச்சிக்கு தடையே கிடையாது.
மிக்க நன்றி சத்யா. தினகரன், சண்முக பிரியன், பஷீர்.
நன்றி வைசல்.
நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.